യോവാൻ എഴുതിയ സുവിശേഷം 15 അധികാരം. യോവാൻ എഴുതിയ സുവിശേഷം 15 അധികാരം 14 വസനം. യോവാൻ 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஜெபிப்போம். சர்வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள தேவனே, நாங்கள் இந்த மாலை வேளையிலே நாங்கள் மறுபடியும் உங்களுடைய வார்த்தையினுடைய சத்தத்திற்கு கேட்பதற்கு வந்திருக்கின்ற இந்த வேளையை கர்த்தாவே, நாங்கள் காதுகளிலே கேட்கின்றவர்களாக மட்டுமல்ல, தேவரீர் காதுகளிலே கேட்ட இந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயங்களுக்கு ஆவியானவர் நீர்தான் இழுத்து செல்ல வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் எங்களுடைய மாலை தியானங்களிலே நாங்கள் இந்த ஹைடல்பர்க் கேட்டகரிசம் என்கின்ற இந்த கேள்வி பதிலை நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் தியானிக்க இருக்கின்ற கேள்வி என்னவென்றால், தேவன் தம்முடைய கற்பனைகளில் மனிதனால் செய்ய முடியாததொன்றை அவன் செய்யும்படி வேண்டுவது அநியாயமான ஒன்றாக இருக்கும் அல்லவா? அவ இங்கு கேள்வி என்னத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், அவ இந்த சகல நியாய பிரமாணங்களின் படியும் இந்த மனுஷன் செய்ய வேண்டும். அவ இந்த நியாய பிரமாணமானது செய்யப்பட வேண்டும் என்று தேவன் கேட்கின்றதை மனுஷனாலே செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஆகவே அப்படி செய்ய முடியாததொன்றை தேவன் எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றது, அது அநியாயமானதா என்ற கேள்வியை நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். அவை இந்த கேள்வி என்னவென்றால், இங்கே தேவனுடைய பிரமாணங்கள் யாவற்றையும் மனிதன் கடைபிடிக்க வேண்டும், ஆனால் மனிதனாலே அது இயலாது என்பதை நாங்கள் கடந்த முறை கற்றிருந்தோம். அவை எந்த மனுஷனும் நன்மை செய்ய முடியாமல் எல்லா தீமையும் செய்யும்படி தூண்டப்படுகின்ற அளவிற்கு நாம் சீர்கட்டவர்களாக இருக்கின்றோமா? ஆம், நாங்கள் எந்த நன்மையையும் தேவனுடைய எந்த பிரமாணங்களையும் நாங்கள் கீழ்ப்படிய முடியாது, நன்மை செய்ய முடியாத பாவிகளாக இருக்கின்றோம். அவை அப்படி என்றால், இந்த நன்மை செய்ய முடியாத பாவிகளிடத்திலே தேவன் இந்த பிரமாணங்களை கடைபிடிக்கி பிடியுங்கள் என்று சொல்லுவது அது அநியாயமானதொன்றா என்று இந்த கேள்வி இருக்கின்றதற்கு மறுமொழி என்னவென்றால், இல்லை. ஏனெனில் தேவன் மனிதனை படைக்கும் போது எல்லா கட்டளைகளையும் சுகமாக கடைபிடிக்கும் ஆற்றல் உடையவராக தேவன் படைத்திருக்கின்றான். ஆனால் மனிதன் என்ன செய்கின்றான்? சாத்தானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால் அந்த ஆற்றலை அவன் இழந்தவனாக காணப்படுகின்றான். யார் என்று சொன்னால், இந்த ஆதாமும் அவனுக்கு பின்வந்த சகல ஜனங்களும் இந்த ஆற்றலை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவை அது ஏனது அநியாயம் இல்லை என்று சொன்னால், ஏனது நீதி இல்லாத எதிர்பார்ப்பென்றால், தேவன் மனுஷனை படைத்த வேளையிலே அவர் அந்த நியாய பிரமாணங்கள் முழுவதையும் செய்யப்படக்கூடிய நிலையிலேயே தேவன் அவனை படைத்தபடியாலே அது தேவனிடத்திலே நாங்கள் அநியாயம் கூற முடியாது. அவை இங்கு நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலே கூட, நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற சிலவற்றை நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள் என்ற வேதம் சொல்லுகின்றது. இல்லை, வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற யாவையையும் எல்லாவற்றையும் நீங்கள் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவை இங்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால், மனிதனிடத்திலே தன்னுடைய சகல பிரமாணங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்த்தவராக இருக்கின்றார். இன்று நான் சில நண்பர்களோடு அல்லது சில தெரிந்தவர்களோடு பேசுகின்ற வேளையில் அவர்கள் கதைக்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த தேவனுடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்கின்றது மிகவும் ஒரு கடினமான காரியம். ஆகவே நாங்கள் இந்த கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றது எங்களுடைய மூடத்தனம் என்றே சொல்லுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். உதாரணமாக, இந்த ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாக ஆசரிங்கள் என்று சொன்ன வேளையிலே அது பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்க்கையிலே கஷ்டம் பாஸ்டர், நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை. அவ என்னத்தை நாங்கள் இங்கு சொல்ல வருகிறோம் என்றால், இங்கு தேவன் ஒரு அநியாயமானதொன்றை எங்கள் மேலே திணிக்கின்றார் என்பதை சொல்ல வருகின்றோம். அவ எங்களாலே செய்ய முடியாத இந்த காரியங்களை செய்யும்படியாக தேவன் எங்கள் மேலே திணிக்கின்றார். ஆகவே தேவன் ஒரு இரக்கமற்றவர், அவர் ஒரு நீதியற்றவர், அவர் எங்களுடைய நிலைமைகளை அறியாமல் எங்களிடத்திலே இந்த காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்று நாங்கள் என்ன செய்கிறோம், தேவன் மேலே அந்த பழிகளை போடுகின்றோம். ஆகவே வேதம் சொல்லுகின்றது அது அல்ல. இப்படி சிந்திக்கின்றவர்களையானால் நீங்கள் மிகவும் பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள். அது இல்லை, ஏனெனில் இங்கு மனுஷன் சகலத்தையும் செய்கின்ற ஒரு ஸ்தானத்திலேயே நான் மனிதனை படைத்தேன். ஆகவே அதை தொடர்ந்தும் நான் அவரிடத்திலே எதிர்பார்க்கின்றவனாக இருக்கின்றேன். இது தேவனுடைய காரியம். அவை நாங்கள் இந்த கேள்வியை விளங்குவதற்காக மூன்று சிறு தலையங்களின் ஊடாக இந்த கேள்வி மறுமொழியை நாங்கள் இன்னும் ஆழமாக பார்ப்போம். முதலாவது தேவனுடைய எதிர்பார்ப்பு, இரண்டாவது தேவன் கொடுத்த தண்டனை, மூன்றாவது தேவன் கொடுத்த மாற்று வழி. அவை முதலாவது காரியம் என்னவென்றால் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆதியிலே தேவன் மனிதன் விழ முன்பு அவன் நியாய பிரமாணத்தை பூரணமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை தேவன் கட்டளையாக கொடுத்திருந்தான். ஞாபகமாக வைத்திருங்கள், தேவன் மனிதன் இந்த பூமியிலே பாவத்திலே விழுவதற்கு முன்பதாக மனிதன் பூரணமாக தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிய தக்கவனாகவே தேவன் அவனை படைத்திருந்தான். அதை முழு பூரணமாக அந்த தேவன் விரும்பினபடியாக அந்த கட்டளையை தேவன் திருப்திப்படுகின்ற வகையிலே அந்த கட்டளையை செய்கின்ற ஒரு ஆற்றலை உடையவனாகவே தேவன் படைத்திருந்தான். ஆனாலும் இந்த எதிர்பார்ப்பு, தேவனுடைய எதிர்பார்ப்பானது, இந்த மனிதன் என்றால் ஆதாம் யார், இங்கே மனித குலத்தினுடைய ஒரு பிரதிநிதி, அவன் சகல மனிதரையும் அவன் அங்கு பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு படைப்பாகவே படைக்கப்பட்டான். ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் இதிலே மிக கவனமாக ஞாபகப்படுத்த வேண்டிய காரியம் என்னவென்றால், இங்கு ஆதாம் சகல மனிதன் மனக்குலத்தையும் அவன் அங்கே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவனாகவே படைக்கப்பட்டான். அவன் இங்கு சகல மனிதனையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மனிதனாக படைக்கப்பட்ட இந்த ஆதாம் என்னத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தாரோ அது சகல மனுக்குலத்திற்கிடத்திலும் அவர் அதை எதிர்பார்த்தவராகவே இருக்கின்றார். தனியதாக அது ஆதாமிடத்திலே மட்டும் அது எதிர்பார்க்கவில்லை, அல்லது அது ஏவாரிடத்திலே மட்டும் அது எதிர்பார்க்கப்பட்டது ஒன்று அல்ல. அது மாறாக சகல மனுக்குலமும் தேவன் கொடுத்த இந்த நியாய பிரமாணத்தை பூரணமாய் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்த்தவராக இருந்தார். அவன் இங்கு மனிதன் இந்த பூமியிலே பாவத்திலே விழுந்த பிறகு தேவன் அந்த தன்னுடைய அந்த ஸ்தானத்தை விட்டு என்ன செய்யவில்லை, அவர் சற்றேனும் குறையவில்லை. எப்படியாக இந்த ஆதாமிற்குள்ளாக சகல மனுக்குலமும் இந்த பூரண கீழ்ப்படிவை எதிர்பார்த்தாரோ, அது வீழ்ச்சிக்கு முன்பதாக எப்படி எதிர்பார்த்தாரோ, அதே போல தேவன் வீழ்ச்சிக்கு அப்பாலும் அதையே அவர் எதிர்பார்த்தவராக இருக்கின்றார். ஆகவே தன்னுடைய மனுக்குலமானது இப்படியாக இருக்க வேண்டும் என்று அவர் போட்ட இந்த கட்டளையை அவர்கள் விழுந்த பிறகும் அவர்கள் அப்படியாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கின்றது தவறா சரியா, இதுதான் கேள்வி. சரி, அவங்க இந்த பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாத அளவிற்கு காரணம் யார், மனுக்குலம், ஆதாம் காரணம், தேவன் காரணம் இல்லை.
அவேதான் தேவர் இங்க என்ன செய்கிறார் என்றால், அவர் தன்னுடைய இந்த எதிர்பார்ப்பை அவர் ஒரு பொழுதும் அவர் குறைக்கவில்லை. அல்லது மனிதன் பாவத்திலே விழுந்து போனான் தானே, பரவாயில்லை என்று சொல்லி நீங்க சில கட்டளைகளை கடைபிடிங்க, மிச்சம் எல்லாத்தையும் பிறகு பாப்பம் என்று சொல்லி தேவன் விட்டவர் அல்ல. ஏனென்றால் தேவன் மகிமையிலே அவர் எப்பொழுதும் அவர் விலகினவர் அல்ல. அவர் ஆதியிலே எப்படியாக மகிமையோடு எண்ணத்தை விரும்பினவராக இருந்தாரோ, அதை எந்த காலத்திலும் அவர் ஒரே மகிமையோடும் அவர் ஒரே கனத்தோடும் ஒரே வல்லமையோடுமே இருந்த தேவனாக இருக்கின்ற வேதம் சொல்லுகின்றது. அவர் நேற்று இன்றும் என்றும் அவர் மாறாத தேவனாகவே இருக்கின்றார். அவர் இங்கு ஆதாமிடத்திலே எண்ணத்தை எதிர்பார்த்தாரோ, அவர் பரிசுத்தமாக அவர்கள் இருந்து இந்த கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றதை எதிர்பார்த்தாரோ, தேவன் இந்த ஆதாமும் ஏவாளும் விழுந்த பிறகு அதிலிருந்து சற்றேனும் தன்னுடைய பரிசுத்தத்திலே அவர் குறைத்து அவர் மதிப்பிடவில்லை. ஏனென்றால் அவர் மனிதன் விழுந்த பிறகும் அவன் இந்த பூரண பரிசுத்தத்தை உடையவனாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்பினவராக அவர் எதிர்பார்த்தவராக இருக்கின்றார். அவை அருமையானவர்களை நாங்கள் இதிலே விளங்க வேண்டிய முதலாவது காரியம், முக்கியமான காரியம் என்னவென்றால், இங்கே தேவன் இங்கே மனிதன் பாவத்திலே விழுவதற்கு முன்பதாகவும் மனிதன் பாவத்திலே விழுந்ததன் பின்பதாகவும் தேவன் அவனிடத்திலே எதிர்பார்த்த காரியம் என்னவென்றால், அவன் பூரணமாய் தேவனுடைய கட்டளைகளின் படிவான் வாழ வேண்டும். இரண்டாவதாக, தேவன் கொடுத்த தண்டனை. நாங்கள் எல்லாரும் அருமையானவர்களே, இங்கு ஆதாம் ஏவாளுடைய பாவம் என்றவுடனே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்த தண்டனைகளை நாங்கள் கதைக்காமல் அல்லது பிரசங்கிக்காமல் விடுகின்றதில்லை. அவை இங்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்த தண்டனைகள் நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் பெற்ற இந்த தண்டனைகளை நீங்கள் யாவரும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இங்கு சற்று வித்தியாசமாக நாங்கள் இதில் சிந்திக்கின்ற காரியம் என்னவென்றால், மனிதன் தன்னுடைய பிரமாணத்தின் நியாய பிரமாணத்தின்படி கீழ்ப்படி அவன் மறுத்த வேளையிலே, அவன் கீழ்ப்படியாமையினாலே பாவத்தை செய்த வேளையிலே, கவனமாக கவனியுங்கள், தேவன் அவனுக்கு கொடுத்த மிக கஷ்டமான தண்டனை என்னவென்றால், நீங்கள் பரிபூர்ணமாய் என்னுடைய கட்டளைகளை கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதிலே அவர் சற்றேனும் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து குறையாமல் ஆதாமிடத்திலே எதிர்பார்த்ததை அவர் சகல மனிதரிடத்திலும் எதிர்பார்த்த தர்மியானவர்களே, அது சகல மனுக்குலத்திற்கும் தேவன் கொடுத்த தண்டனை. சில வேளைகளில் நாங்கள் நினைக்கலாம் தண்டனை என்ற உடனே சிறுவர்களுக்கு தெரியும், அப்பா அல்லது அம்மா தடியெடுத்து அடிக்கின்றது தண்டனையாகவே சிலருக்கு தெரியும். அவை இங்கு சிறு பிள்ளைகள் தொடக்கம் பெரியவர்கள் வரைக்கும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இங்கு முழு மனுக்குலமும் பாவத்திலே விழுந்ததன் காரணமாக தேவன் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்றால், நீங்கள் நியாய பிரமாணம் முழுவதையும் பரிபூர்ணமாக கீழ்ப்படிய வேண்டும் என்பதையே தேவன் தண்டனையாக கொடுத்திருக்கின்றான். சில வேளைகளிலே நாங்கள் தலைகளை சொறியக்கூடும், என்னடாப்பா இது ஒரு வித்தியாசமான தண்டனையாக இருக்கின்றதே, அவை ஏன் இந்த தண்டனையை தேவன் கொடுக்கின்றார் என்றால் பாருங்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு விளையாட்டு வீரன் தன்னுடைய உயரம் பாய்தல் நிகழ்ச்சியிலே அவன் ஒரு 3 மீட்டர் உயரத்தை அவன் பாய்ந்து அவன் மேன்மையான ஒரு இடத்திற்கு அவன் போவதற்கு இருக்கின்ற வேளையிலே அந்த பயிற்றுவிப்பாளர் அவனுக்கு சொல்லுகின்றார், நீ இவ்வளவு உயரத்தை நீ தாண்டி விட்டாய், அவனுடைய காலை உன்னுடைய சுகாதார உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ கவனமாக பேணி, நீ நாளையான் போட்டியிலே இதிலும் பார்க்க நீ மேல இந்த அளவிற்கு நீ பாய வேண்டும் என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அவனும் அவருடைய சொல்லை கேளாமல் அங்கு சென்று அவருடைய காலை அடித்து முறித்து விட்டான். விளையாடுகின்ற வேளையிலே ஏதோ தன்னுடைய காரியத்திலே முறித்து விட்டான். இப்பொழுது இவன் நொண்டி நொண்டி இந்த பயிற்றுவிப்பாளரிடத்திலே வருகின்றான். ஆனா பயிற்சி என்னத்தை சொல்லவில்லை, இந்த உயரத்தை விட நான் குறைத்து இந்த உயரத்தை வைக்க மாட்டேன், உன்னதில் காலிலே காயம் இருக்கு என்பதற்காக வைக்க மாட்டேன், நீ இந்த உயரத்தை உன்னாலே தாண்ட கூடும் என்றால் தாண்டு. அவனாலே தாண்ட முடியுமா? முடியா. அவர் எங்க எண்ணத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த உதாரணத்தின் மூலமாக எண்ணத்தை அவனாலே ஏனிந்து பாய முடியவில்லை. அவருடைய அந்த பயிற்றுவிப்பாருடைய சொல்லை அவன் கேட்கவில்லை. அவன் காலிலே காயம் இருக்குது என்பதற்காக 2 மீட்டர் குறைவு வைத்து அவனை பாய பண்ணிவிட்டால், தான் இந்த இவருடைய சொல்லை கீழ்ப்படியவில்லை என்ற உணர்வு அவனுக்கு இருக்குமோ? இருக்காது. இதே போலதான் தேவன் ஆதாமிடத்திலே எண்ணத்தை எதிர்பார்த்தாரோ, இங்கு மனுக்குலம் முழுவதும் பாவத்திலே போனபடியாலே அவர் எண்ணத்தை சொன்னார், நீங்கள் இந்த பரிபூரணத்தை அடைய வேண்டும், பரிபூரணத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லுகின்ற வேளையிலே அவனாலே செய்ய முடியாதவனாய் அவன் எப்பொழுதும் தன்னுடைய வீழ்ச்சியை, தன்னுடைய கீழ்ப்படியாமையை, தன்னுடைய பாவத்தை குறித்து அவன் உணர்கின்ற அந்த தண்டனையை தேவன் அவனுக்கு இந்த கட்டளையை கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னதன் மூலமாக கொடுத்தார். புரிந்திருக்கின்றதா? அவை மனிதன் பூரணமாக கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் அவனுடைய முடியாத காரணம் என்னவென்றால், அது மனிதனை அல்லாமல் அது தேவன் காரணம் அல்ல. இப்பொழுது எங்களுக்கு என்ன விளங்குகின்றது? தேவன் எங்களை நாங்கள் கீழ்ப்படியாமையினாலே, எங்களுடைய பாவமானது எங்களை சூழ்ந்து கொண்டதினாலேதான் எங்களாலே இந்த பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாமல் இருக்கின்றதே தவிர, தேவன் எங்களுக்கு ஏதோ ஒரு அநியாயமானவராக இதை கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னவர் அவர் இல்லை. ஆகவே அடுத்ததாக அருமையாகவே தேவன் கொடுத்த தண்டனை என்னவென்றால், நியாய பிரமாணத்திலிருந்து இங்கே தேவன் மனிதனுடைய சகல பாவத்திற்கும் அவர் அடைய வேண்டிய உன்னதமான நிலை எது? மரணம். இங்கு சகல மனிதர்களும் தங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையிலே தாங்கள் மரணத்திற்கும் தேவனுடைய கோபத்திற்கும் தகுதியானவர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. ஆகவே இந்த நியாய தீர்ப்பானது நடக்கின்ற வேளையிலே தேவன் எதினூடாக எங்களை நியாயம் தீர்க்கின்றார்? தேவனுடைய நியாய பிரமாணங்களில் இருந்து அவர் எங்களை நியாயம் தீர்க்கின்ற வேளையிலே அவர் உண்மையாகவே இந்த தன்னுடைய தராதரத்தை அவர் சற்றேனும் குறைப்பாரே ஆனால் அந்த நியாய தீர்ப்பிலே அர்த்தம் இல்லை. அவர் இந்த நியாய பிரமாணத்தினுடைய இந்த தராதரத்தை அவர் அப்படியே வைத்திருக்கின்ற வேளையிலேதான் அவர் எல்லாரையும் நரகத்திற்கு போகக்கூடிய தகுதியுள்ளவர்கள் என்கின்ற உணர்வையும் இந்த எல்லா நியாய நரகத்திற்கு அனுப்புகின்ற வேளையிலே ஒருவரும் அவரை பார்த்து கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு இந்த மனிதன் இருக்கின்ற வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த தராதரத்தை அவர் குறைத்தவராக இருக்கவில்லை. பாருங்கள், இந்த தராதரத்தை அவர் குறைக்கலவே, அவர் அப்படியே வைத்திருந்தால்தான் அங்கு நரகத்திற்கு போகின்றவர்கள் கூட எந்த ஒரு சாட்டையும் சொல்ல முடியாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடும். தேவன் மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரியாக தன்னுடைய பிரமாணங்களை மாற்றி அமைக்கின்றவர் அல்ல. இந்த மனிதர்களைப் போல மனிதர்கள் நாங்கள் சில வேளைகளிலே சில காரியங்கள் நாங்கள் மாற்றி அமைப்போம். சந்தர்ப்பங்களுக்கு தக்க மாதிரியாக நாங்கள் சிலவற்றை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆனால் தேவன் ஒருபொழுதும் அட்ஜஸ்ட் பண்ணுகின்றவர் அல்ல. அவை இந்த நியாய பிரமாணத்தின் ஊடாக தேவன் எங்களுக்கு வர இருக்கின்ற இந்த தண்டனையை தேவன் காட்டுகின்றவராக இருக்கின்றான். அவை இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்ட இந்த ஐஸ்வர்ய நியாய சாஸ்திரியாகிய ஒரு வாலிபனுக்கு கிறிஸ்து என்னத்தை சொன்னார்? என்னுடைய கட்டளைகளை நீ என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். ஏன் சொல்ல வருகின்றார் என்றால், என்னுடைய இந்த உயரமான என்னுடைய நிலையை, என்னுடைய தராதரத்தை, நானிடத்தில் எதிர்பார்க்கின்ற இந்த பூரண கீழ்ப்படிவை உன்னாலே செய்ய முடியும் என்றால் நீ நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். என்ன சொல்லுகின்றார் அவன்? என்ன சொல்லுகின்றான் அவன்? அதை தன்னாலே போக முடியாது என்கின்ற ஒரு உணர்வும், தேவனுக்கு முன்பாக தான் கீழ்ப்படிய வேண்டும் என்ற தன்மையும் இல்லாதபடியாலே அவன் அந்த நித்திய ஜீவனை இழந்து போகின்றவனாகவே அந்த வேளையிலே காணப்படுகிறான். காரணம் அருமையாகலே, தேவன் எங்களிடத்திலே நியாய பிரமாணத்தை அதே காரணத்திலே அவர் எங்களை கேட்கின்ற வேளையிலே அவருடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் அவருக்கு முன்பாக எவ்வளவு பாவிகள் என்பதையும், இந்த பாவிகளாக இருக்கின்ற நாங்கள் சுயத்திலே அந்த பிரமாணங்களை கடைபிடிக்க முடியாது, ஏனென்றால் நாங்கள் மரண பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை ருசித்தவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருந்தோம். ஆகவே நாங்கள் பூரணமாக மரித்த நிலையிலே ஒரு பொழுதும் தேவனுடைய கட்டளைகளை நாங்கள் எள்ளளவேனும் அதன்படி செய்ய முடியாதவர்களாக இருந்தோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரும்படியாய் தேவனங்களுக்கு கொடுத்த இந்த தண்டனை என்னவென்றால், இந்த நியாய பிரமாணத்தை நாங்கள் செய்ய முடியாதவர்களாய், அனுதினமும் இந்த நியாய பிரமாணத்தை செய்ய முடியவில்லை என்று நாங்கள் எங்களுடைய விழுந்து போன நிலைமையை நினைத்து நாங்கள் கதறி அழுவதற்காக தேவன் இந்த தண்டனையை கொடுத்தவராக இருக்கின்றார். மூன்றாவதாக அருமையானவர்களே, தேவன் மாற்று வழியை கொடுத்தவராக இருக்கின்றார். அவன் இங்கு தேவன் தன்னுடைய தராதரத்திலே தன்னுடைய எதிர்பார்ப்பை அவர் ஒருபொழுதும் அவர் குறைத்தவர் அல்ல. இந்த நியாய பிரமாணத்தினுடைய இந்த தராதரத்தை அவர் குறைக்காமல் தன்னுடைய ஜனங்களுக்கு அது ஒரு தண்டனையாக அவர்கள் வேதனைப்பட வேண்டும், வேதனைப்பட்டு அவர்கள் தன்னிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பிரமாணத்தை அவர் கொடுத்தவராக இருக்கின்ற தேவன் இன்னொரு வழியிலே பாருங்கள். இங்கு தேவன் மனிதன் பாவத்திலே விழுந்த பொழுது இந்த விழுந்த மனு குலத்திற்குள் தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். அகி ஆதாமிற்குள்ளாக விழுந்த சகல மனு குலத்திற்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஆக இந்த தேவனுடைய பிள்ளைகள் அவர்களும் இந்த ஆதாமிற்குள்ளாக இந்த நரகத்திற்கு தகுதியானவர்களாகவே இருக்கின்றார்கள். அவர்களாலும் இதை பூரணமாக கடைபிடிக்க முடியாது. எப்படியாக ஒரு அபிசுவாசி இந்த தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாதவனாக இருந்தாலோ அதே போல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எல்லாரும் இந்த நியாய பிரமாணத்தின்படி செய்ய முடியாதவர்களாகவே இருந்தார்கள். ஆனால் தேவன் இங்கு விசேஷித்த முறையிலே தன்னுடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த நியாய பிரமாணத்தின் சற்றேனும் நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை, அந்த விருப்பத்தை அவர் ஆவியானவர் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அருமையாகலே, இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத இந்த அளப்பெரிய சலாக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் இந்த பூரணமாக கடைபிடிக்க வேண்டும். அவர் அதிலிருந்து எதிலும் அவர் குறையவில்லை. ஆனால் அதை எப்படியாக அதற்கு தீர்வு என்பதை அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்தவராக இருக்கின்றார். ஆகவேதான் அருமையானவர்களே, இங்கு பாவத்திலே மரித்தவர்களாகிய இருக்கின்ற எங்களை தேவன் என்ன செய்கின்றார், பரிசுத்த ஆவியானவராலே உயிர்ப்பித்து தேவனுடைய கட்டளைகளுடைய இந்த பிரமாணங்களினுடைய இந்த காரியங்களை அவர் எங்களுக்கு புரிய பண்ணி, நாங்கள் வாசித்தது போல நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற யாவையும் நீங்கள் செய்வீர்களேயானால், இங்கு தேவன் யாரை பற்றி சொல்லுகின்றார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால், நான் உங்களிலே நிலைத்திருந்தால், நீங்கள் இத்தேவனுடைய நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்கின்ற அந்த வல்லமையை நான் உங்களுக்கு தருவேன். அவை நாங்கள் எங்களுடைய தளத்திலே அல்ல, மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் பூரணமாய் தேவன் பிரியப்படத்தக்க வகையிலே அவர் சகல நியாய பிரமாணங்களையும் நிறைவேற்றி அவர் எங்களுக்காய் தான் இந்த நியாய பிரமாணத்தை அவர் செய்து, இந்த நியாய பிரமாணங்களை எல்லாம் நாங்கள் மீறுகின்ற ஒவ்வொரு வேளையிலும் அவர் எங்களுக்காய் தேவனுக்கு முன்பாக பரந்து பேசுகின்றவராய் இருக்கின்றவராய் இருக்கின்றார். அவர் இந்த மாற்று வழி எப்படி என்று சொன்னால், எங்களால இந்த நியாய பிரமாணத்தை நாங்கள் பூரணமாக கடைபிடிக்க முடியாது, மாறாக அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய இந்த பூரண கீழ்ப்படிவினாலும் அவருடைய பரிபூரணமாக இந்த பிரமாணத்தை அவர் கைப்பற்றினதாலும் கடைபிடித்ததாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் மூலமாக நாங்கள் பரலோகம் செல்வதற்கான மாற்று வழியை அவர் ஏற்படுத்தினவராக இருந்தார். என்னை அல்லாமல் ஒருவனும் என்னுடைய பிதாவிடத்திலே வர முடியாதென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகின்ற படி அருமை அவர்களே, அந்த மாற்று வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. வேறு எந்த ஒரு வழியும் இல்லை, அந்த ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆகவே அருமையாக நாங்கள் பரிபூரணமாய் எங்களாலே கீழ்ப்படிய முடியாது, மாறாக தேவன் எங்களை உயிர்ப்பித்து இந்த கட்டளைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை, வாஞ்சையை, அதிலே சற்றேனும் எங்களாலே செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை, அது அனுதினமும் அது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் ஒரு முதிர்வை காணுகின்ற ஒரு பிள்ளைகளாக தேவன் எங்களை ஏற்படுத்தினவராக இருக்கின்றார். ஆனால் அவிசுவாசிக்கு தேவனுடைய பிரமாணத்தை கைப்பிடிக்க முடியாது. தன்னுடைய வாயாலே சொல்லுவார்கள் நாங்கள் பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று, ஆனால் அவர்களாலே செய்ய முடியாது. காரணம், அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. அவங்க மறுபடியும் பிறக்காதவர்களை தேவன் பரிபூர்ணமாக செய்கிறதை எதிர்பார்க்கின்றார். ஆனால் அவர்களிடத்திலே ஒரு சற்றேனும் செய்ய முடியாது, எல்லாமே அவர்கள் நேரடியாக நரகத்திற்குள்ளே செல்லுவார்கள். ஆனால் இந்த விசுவாசி என்ன செய்கிறான், அவன் தன்னாலே அது முடியாது, ஆனால் தேவனாலே கிறிஸ்துவாலே அது முடிய வேண்டும் என்றபடியாலே அவன் ஒவ்வொரு பிரமாணங்களை ஆராய்ந்து அவன் தேவனிடத்திலே கேட்கின்றவனாயிருப்பான். தேவனே, இந்த காரியத்தை நாளே நிறைவேற்ற முடியாதாக இருக்கின்றனே, நீர் எனக்கு உதவி செய்ய மாட்டீரோ, நீர் எனக்கு இதிலே கைதர மாட்டீரோ என்கின்ற ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை என்கின்றது ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கு தேவன் கொடுக்கின்றவராக இருக்கிறார். இப்பொழுது எங்களுக்கு தெரியும் அருமையானவர்களே, இந்த கேள்வி என்னவென்றால், தேவன் தம்முடைய கற்பனைகளை மனிதன் செய்ய முடியாததொன்றை அவன் செய்யும்படி வேண்டுவது அநியாயமானதொன்றா? இல்லை, தேவன் அப்படியாக கேட்கின்றதற்கு நாங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். அவரில் எந்த ஒரு பிழையும் இல்லை. அவை அது எங்களுடைய பிழையினாலே தான் இவ்வளவும் வந்ததே தவிர அது தேவன் எங்களை அநியாயமாகின்றவர் அல்ல. மாறாக அருமையானவர்களே, நாங்கள் மறுபடியும் பிறந்தோமானால், நாங்கள் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் உயிர்க்கப்பட்டோம் என்று சொன்னால், அவருடைய கட்டளைகளிலே வாஞ்சையும் அவருடைய கட்டளைகளின்படியும் பிரமாணங்களின்படியே நடக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும், அவருடைய பிரமாணங்களை சற்றேனும் மீறுகின்ற வேளையில் எங்களுக்கு வேதனையையும் கண்ணீர்களையும் நாங்கள் கொண்டவர்களாக, அந்த பரிசுத்தத்தை நாங்கள் வாஞ்சிக்கின்றவர்களாக இருக்கின்றவர்களாக இருப்போம். நீங்கள் சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் மெய்யாகவே தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று சொன்னால், நீங்கள் பிறந்த மாதிரியாக தவழுகின்றவர்களாகவே இருக்கின்றீர்களா, அல்லது இப்பொழுது நீங்கள் உடம்புகளிலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக ஓட ஆட நீங்கள் சிறிய பலத்தை கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள்? அருமையாக சில பேர், நாங்கள் மறுபடியும் பிறந்திருப்போம், ஆனால் வயசு உலகங்களுக்கு கூடவாக இருக்கும், ஆனால் இப்பொழுதும் ஆவிக்குரிய வகையிலே குழந்தைகளாகவும் ஆவிக்குரிய உணர்வுகளும் ஆவிக்குரிய தன்மைகளும் முதிர்வுகளும் இல்லாதவர்களுமாக நாங்கள் செயற்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் சிறு பிள்ளைகள் கூட ஆவிக்குரிய மறுபடியும் பிறந்து அவர் முதிர்வுள்ளவர்களாகவும் அவருடைய விசுவாசத்திலே பலம் உள்ளவர்களாகவும் இருக்கின்றதை கூட வேதமங்களுக்கு காண்பிக்கிறது. ஆகவே என்னுடைய உங்களுடைய வாழ்விலே நாங்கள் மறுபடியும் பிறந்தோம் என்றால் எங்களுடைய முதிர்வு, எங்களுடைய உணர்வு, தேவனுடைய வார்த்தையை பற்றின வாஞ்சைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லது நாங்கள் மறுபடியும் பிறந்தோம் என்றும் சொல்லிக்கொண்டும் நாங்கள் ஆவிக்குரிய வகையிலே மரித்தவர்களாக இருக்கின்றோமா என்பதையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவன் தன்னுடைய நியாய பிரமாணத்தின் படியாக எங்களை நியாயம் தீர்க்கின்றவர் மட்டுமல்ல, நாங்கள் இந்த பரிபூரணமாக செய்ய வேண்டும் என்பதை எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். அது மாறாக கிறிஸ்துவிடத்தில் நாங்கள் போக வேண்டும் என்றால், கிறிஸ்துவை எங்களுக்காக அதை பூரணமாக நிறைவேற்றுகின்றவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினால், நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாலேயே அது ஆகும். மறுபடியும் பிறக்காதவர்கள் இந்த தேவனுடைய நியாயப்பிரமாணமும் இந்த கட்டளைகளும் அவர்களுக்கு கசப்பையும் வெறுப்பையும் ஒரு திருப்தியின்மையுமே கொடுக்குமே தவிர, அதிலே சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு வாஞ்சையையும் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தையும், தேவனுடைய நியாய பிரமாணத்தை செய்வதற்கு அவர்கள் எண்ணத்தை இழந்தும் அந்த நியாய பிரமாணத்தின்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவர்களாக மட்டுமல்ல, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் சிநேகிதர்களாக இருக்க வேண்டும் என்றால், நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற யாவையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்கின்றபடியால், நாங்கள் அவர்கள் கற்பிக்கின்ற யாவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பலத்தோடும் பரிசுத்தாவியானவருடைய துணையோடும் நாங்கள் அந்த தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி செய்ய தேவன் தாமே என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக என்பதே. ஆமென்.